உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும்.
நன்றி ஐயா, நீரங்கள் மத்தியிலே, நீரங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீரங்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை கனம் உம்மையே கனம் பண்ணுகிறோம் ஐயா. கனம துதியும் மகிழமும் ஒருவருக்கு தான் ஐயா. இயேசுவே கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் ஐயா. வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற எங்கள் அற்புதமான தேவனே, ஓ வழிகள் உண்டாகட்டும் ஐயா, மார்க்கங்கள் உண்டாகட்டும் ஐயா, தடைகள் நீங்கட்டும் ஐயா, நன்மைகள் நடக்கட்டும் ஐயா, கிருபைகள் பெருகட்டும் ஐயா. உம்முடைய ஜனங்கள் நினைந்திருளுங்க, உம்முடைய ஜனங்களாகிய எங்களை நினைந்திருளும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் அஸ். எங்கள் மத்தியில் அசைவாடுகிற கர்த்தருடைய ஆவி, தங்கி ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், நன்றி ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர், உள்ளான மாற்றங்களை தருகிற ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா. வெளியான அடையாளங்களை மட்டுமல்ல, உள்ளான அற்புதங்களை உள்ளே எங்களுக்கு உள்ளே செய்கிறவரே ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா. மாற்றங்கள் மனம் திரும்புதல்களை எங்களுக்குள்ள தருகிற தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதாவே உம் சித்தமப்பா, தகப்பனே உம் சித்தம் எங்கள் மத்தியில் செய்யப்படுவதா. கிறிஸ்து இயேசுவே, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்படுவதா. நீர் பருகணும், நாங்கள் செருகணும். ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்க, எங்களை சுத்தி நிற்கிற ஆவியானவரே ஓமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. லீடர்ஸ் ஹோலி ஸ்பிரிட், எங்களை நடத்துங்க, விட்டுக் கொடுக்கிறோம், சப்மிட் பண்ற, ஒப்புக் கொடுக்கிறோம், நடத்துங்கப்பா. இயேசுவே நாமத்தில் வடிக்கணும் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. வேதத்திலே நான் பார்க்கும் போது அற்புதங்கள் சபைக்கு வெளியே தான் நடந்திருக்கு அதிகமா. வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்து நான் வாசிக்கும் பொழுது, சபை சரித்திரத்தை நான் பார்க்கும் போது, படிக்கும் போது, அதிகமான அற்புதங்கள் சபைக்கு வெளியிலே நடந்திருக்கு. அதாவது அவவிசுவாசிகள் மத்தியில தான் அதிகமான அற்புதங்கள் நடந்திருக்கு. அலங்கார வாசலிலே அலங்கோலமாக உட்கார்ந்திருந்த முடவன் சபைக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசி அல்ல. அவ வாசலில் இருந்து பிச்சை கொண்டிருந்த ஒரு அவவிசுவாசி. ஆனால் அவனுக்கு அற்புதம் நடந்தது. அவ சபைக்கு வெளியில் இருந்தவன். பேதுரு வீதிகளிலே நடந்து போகும் பொழுது அவருடைய நிழலாவது பட்டு சுகமாக வேண்டும் என்று சொல்லி பிணியாளிகளை கொண்டு போய் அவருடைய நிழலில் வைத்தார்கள் சொல்லி வேதத்தை பார்க்கிறோம். சபைக்கு வெளி நடந்த அற்புதம். பவுலுடைய உருமால்களை அவர் போட்டிருந்த உடுப்புகளை கொண்டு போடும் பொழுது கூட வியாதியஸ்துகள் சுத்தமானார்கள் நாம் விவரித்து பார்க்கிறோம். சபைக்கு வெளி நடந்திருக்கிற அற்புதம். ஆனா சபைக்குள்ளே நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லட்டுமா? சபைக்குள்ளே நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா அனனியா சப்பீரா. ஜனங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நடக்குது காரியம். ரெண்டு பேரும் விசுவாசி, ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க, ரெண்டு பேரும் ஆண்டவரை அறிந்தவங்க, ரெண்டு பேரும் ஆண்டவரை ஆராதிச்சவங்க. சுப்பநச்சுரம் நீ செத்து போன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்னது என்ன? தட்சோல் சொன்ன உடனே அவ பாதத்தில் விழுந்து உயிர விட்டார்னு சொல்லு. 3 மணி நேரத்துக்கு பிற்பாடு மிஸ்டர் வாரார். 3 மணி நேரத்துக்கு பிற்பாடு புருஷன் வாரா. ரெண்டு பேரும் அந்த காரியத்தில் கோஆபரேட் பண்ணாங்க. ஆவியானுக்கு விரோதமாக பொய் சொல்றதுக்கு ரெண்டு பேரும் பங்கு போட்டிருக்காங்க, கோஆபரேட் பண்ணியிருக்காங்க. ஆனா அப்ப 3 மணி பிற்பாடு கனவு வாரான். நடந்தது என்ன தெரியுமா? புருஷனுக்கு என்ன நடந்தது தெரியல. அப்படியானால் 3 மணி நேரம் அளவும் மனைவி ஆலயத்தில் இறந்த செய்தி புருஷனுக்கு போகல. ஹலோ, 3 hours 3 மணி நேரம் செய்தி போகல. ஆனா இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டார், பட்டனு பறந்துட்டு பார். சோ அநேக அற்புதங்கள் சபைக்கு வெளியில தான் நடந்திருக்கு. அட சபைக்குள்ள நடக்க வேண்டிய அற்புதங்கள் என்ன தெரியுமா? உள்ளான மாற்றங்கள். உள்ளே ஏற்படுகிற மாற்றங்கள் மிக மிக அவசியம். அவயவங்கள் சூப்பி போய் இருந்தால் கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். ஆனா ஆத்மா கெட்டு போயிருந்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம பிரவேசிக்க முடியாது. அவை உள்ளும் புறமும் நாம மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். நமக்கு உள்ளான அற்புதமும் வேண்டும், வெளியான அற்புதமும் வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைய திருச்சபைகளில் அதிகமாக பெரும்பான்மையான தேவனுடைய பிள்ளைகள் விரும்புகிறது வெளியான அற்புதங்கள் நடக்கணும். அற்புதங்கள் நடக்கணும், ஸ்தோத்திரம் கிடைக்கும். இயேசு அற்புதம் தப்பா நினைச்சிடாதீங்க. ஆனா சபைக்குள்ள நடக்க முடிய மிக முக்கியமான அற்புதம் என்னவென்றால் உள்ளே ஏற்படுகிற மாற்றங்கள், உள்ளே ஏற்படுகிற திருப்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நம்முடைய வாழ்வில மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டும். நம்முடைய வாழ்வில் நாம மறுரூபமாக வேண்டும். எத்தனை செய்திகளை நாம கேட்டிருக்கிறோம், எத்தனை போதனைகளை நாம கேட்டிருக்கிறோம், எத்தனை ஊழியர்களை நாம பார்த்திருக்கிறோம். ஆனால் கண்ட மிச்சம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாவிட்டால், ஒரு திரும்பம் இல்லாவிட்டால் கேட்கிற செய்தியினால பிரயோசனம் என்ன? நாம் கேட்கிறது தேவனுடைய வார்த்தை தான், சந்தேகம் இல்லை. நாம் இருக்கிறது தேவனுடைய சபைதான், சந்தேகம் இல்லை. ஆனா என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் என்ன? என்னுடைய வாழ்வில் இருக்கிற திருப்பம் என்ன? அல்லது வாழ்வில நோக்கம் என்ன? நான் எதற்காக வாழுகிறேன்? ஏன் வாழுகிறேன்? ரட்சிக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கிறேனே, நான் ரட்சிக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையினால என்ன நன்மை இருக்கிறது, என்ன விமோசனம் இருக்கிறது? நாம் எதையாவது சிந்தித்து பார்க்கிறோமா? யோசித்து பாரு. ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். ஒரு நோக்கத்தோடு நம்மை கொண்டு வந்து சபையிலே நாட்டினார். எங்கேயோ நின்ற காட்டத்தி மரங்களாக இருந்த நம்மை கொண்டு வந்து ஆலயத்தில் நாட்டி வச்சிருக்கிறார். நாம் கனி கொடுக்கிற மரங்களாக முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் கொண்டு வந்து நம்முடைய ஆலயத்திலே நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். சோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், சோ டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். Don't waste something which has given by the Lord. தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாம வீணாக்கிட கூடாது. ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் நேரங்களை நாம வீணாக்க கூடாது. நான் சொல்றத சொல்லிட்டே இருப்பேன், நான் பேசுறத பேசிட்டே இருப்பேன். இன்றைக்கு நான் சொல்ற காரியங்களை நீங்க கேட்கல. ஒரு நாள் வரைக்கும் அவர் கேட்கும் பொழுது அப்ப நாம என்ன பதில் சொல்லுவோமோ எனக்கு தெரியாது. அதை நான் சொல்றேன் கேளுங்க. காலங்கள் பொல்லாததாக இருக்கிறபடியால், நாட்கள் பொல்லாதாக இருக்கிறபடியால், நாம் என்ன சொல்லணும்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களை காலத்தை நாம பிரயோஜனம். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலத்தை பிரயோஜனப்படுத்தப்பா. தேவனால உனக்கு அருளப்பட்டிருக்க காலத்தை பிரயோஜனப்படுத்து. தின்றதுக்கும் புசிக்கிறதுக்கும் உடுக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் செய்கிறதுக்குமா ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். சாப்பிடுறது பாவம் இல்ல, நல்ல உடுப்பு போடுறது பாவம் இல்ல, நல்ல காரியங்களை செய்யறது பாவம் இல்ல. ஆனா அதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கவே இல்ல. ஐயா, நம்ம ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நம்மை ரட்சித்ததுக்கு ஒரு திட்டம் இருக்குது, அதை நாம அறியணும். நம்ம தொட்ட தெய்வத்தை நம்ம ரட்சித்த ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு நாம பாடுபடணுமே. உலகத்தில் இருக்கவன் தன் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றத்துக்கு பாடுபடுறார், தன் வாழ்க்கையில் செலவழிக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எதற்காக வாழ்கிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை செலவழிக்கிறோம், நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறதுண்டா? இவர்களெல்லாம் நினைக்கும் போதே என் மனம் எனக்குள்ள வேதனைப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக? மற்றவர்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்காக. மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக? மற்றவர்களை மன்னிக்கிறதற்காக. எனக்கு அருமை தேவனுடைய ஜனமே, உனக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் வருஷங்களை பிரயோஜனப்படுத்து, அதை இழந்துராது. போன வருஷம் திரும்பி வராது. நாட்கள் போய்கிட்டே இருக்குது, காலங்கள் போய்கிட்டே இருக்குது, வயசும் போய்கிட்டே இருக்குது. நம்ம ஆண்டவருக்காக எதை செய்தோம், எப்படி வாழ்ந்தோம்? God knows everything. போகட்டும், என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள். எஸ்ஐகே தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம். கம்பி பீப்புள், எஸ்ஐகே தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம். அதிலே ஒன்றில் இருந்து நான் வாசிக்க கேட்போம். 37வது அதிகாரம், ஒரு எல்லாருக்கும் அதிகமாக தெரிஞ்ச ஒரு பரவலைவான வேத பகுதி அது. படி.
கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி என்னை அவர்களின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார்.
கொஞ்சம் பாருங்க, இங்க பாருங்க. கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவே நிறுத்தியிருக்கார். அப்படியானா நன்றா கவனிங்க, எஸ்ஐகே இது இஸ்ரவேலின் சிறையிருப்பின் காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். எதற்காக இந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார், எதற்காக இந்த தரிசனத்தை எஸ்ஐகே மூலமாக ஆண்டவர் கொடுத்தார் என்பதை குறித்து நான் சொல்லுவேன். இப்ப என்ன கவனிங்க, இந்த முதலாவது சொல்ல வர குறிப்பு என்னவென்றா, எஸ்ஐகே சிறையிருப்பின் காலத்தில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி. இவருடைய காலத்திலே நடந்த இந்த சம்பவத்துக்கு நான் கர்த்தருடைய நாளிலே அல்லது கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்த போது நான் ஆவிக்குள்ளாகி அப்புறம் என்ன நடந்திருக்கு, ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு விட்டிருக்கிறார். அப்படியா என்ன நடந்திருக்கு, அவர் இருந்த இடத்திலே எஸ்ஐகே சரீரம் இருக்குது. ஹலோ, எஸ்ஐகே இருந்த இடத்துல சரீரம் இருக்குது, ஆனா அவருடைய ஆவியிலே அவரை வெளியிலே கொண்டு போய் பள்ளத்தாக்கிலே சுத்தி நடக்க சொல்றார். இஸ் இட் பாசிபிள் சார்? எஸ், சரீரம் அப்படியே இருக்குது. எல்லாம் விளைய கொள்ளுங்க, சரீரம் அப்படியே இருக்குது, ஆனா சரீரத்திலிருந்து அவருடைய ஆவியை ஆண்டவர் வெளியிலே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவே நிறுத்தி அதை சுத்தி நடக்க சொல்றார். ஒரு வேலையை சொல்ற, நடவப்பா, பள்ளத்தாக்கை சுத்தி 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 நட. சில நேரங்கள் ஆண்டவர் சொல்ற காரியங்களை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எரிக்கோ நகர்ல நகரம் அப்படியே பூட்டப்பட்டதாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்ன நகரம் பூட்டப்பட்டு கிடந்தாம். ஆண்டவர் சொன்னாரு, என்ன ஏழுனா சுத்தி சுத்தி நடவுகள் சொல்லி. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நகரம் பூட்டி கிடக்குது, யுத்த வீரர்களாரும் சத்தம் போடாமல், யுத்த வீரர்லாம் பட்டயத்தையும் வச்சுக்கொண்டு சத்தம் போடாமல், யுத்தம் பண்ண முடியவங்க எல்லாம் சத்தம் போடாமல் பட்டணத்தை சுத்தி ஒவ்வொரு நாளும் சுத்தி சுத்தி வாரா. அங்க சில நின்று பார்த்து யோசிக்க, என்னடா இவங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் சுத்துறாங்க? ஏன்னா அவனுக்கு தெரியாது ஏன் சுத்துறானே. அவனுக்கு சுத்துறவனுக்கு தான் தெரியும் நான் ஏன் சுத்துறேன் என்று சொல்லு. சுத்தரவனுக்கு தான் தெரியும் என்ன ஏன் சுத்தரன் சொல்லி. வெளியில நிக்கிறதுக்கு தெரியாது பாருங்க, அவனுக்கு பார்த்தா பைத்தியம் போல தோடுது. இங்க பாரு, ஒரு கூட்ட ஜனம் நகரத்தை சுத்தி சுத்தி சுத்தி, ஏன்னா அவனுக்கு தெரியாது ஏ சுத்தரன் சொல்லி. சில நேரத்துல இந்த உலகத்தின் பார்வைக்கு நாம செய்யற காரியங்கள் பரிகாசம் போல தோடுது. ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு போகத்தான் வேண்டுமா? வீட்டில் இருந்து கும்பிட தேவை, கும்பிட கும்பிட்டா கடவுள் வரமாட்டாரா? ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு ஓடி போகத்தான் வேண்டுமா? வேலைக்கு போக கூடாதா? இப்படி எல்லாம் சொல்லுற கூட்டம் இந்த உலகத்துக்கு. அவனுக்கு தெரியாத நாம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றும், நான் ஏன் ஆலயத்துக்கு போறேன், ஏன் நான் அங்கு போறேன் அவனுக்கு தெரியாது. உனக்கு தெரியும் நீ எங்கே போகிறாய், உனக்கு தெரியும் நீ என்ன செய்ய போகிறாய் சொல்ற. சில நேரத்தில் உலகத்தின் பார்வைக்கு நாம பரிகாசம் போலதான் தோன்றும். எஸ்ஐக்கியில சர்வத்தை விட்டு ஆவில வெளியில கொண்டு, வேதத்தில் இப்படி பல சம்பவங்களை நான் பார்க்கிறோம். சோ எஸ்ஐக்கியில விட்டு அவருடைய ஆவியை வெளியில கொண்டு போய் என்ன செஞ்சாரா, ஒரு பள்ளத்தாக்குல விட்டு அதை சுத்த ரெண்டாவது
என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது.
இப்ப என்ன கவனிங்க, இப்ப பள்ளத்தாக்கிலே வெட்ட வழியிலே பள்ளத்தாக்கிலே ஏராள எலும்பு என்ன கிடக்குது, எலும்புகள் திரளாய் கிடக்குது, எலும்பு கிடக்குது. அதுக்கு இன்னும் ஒரு குறிப்புன்னு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் மிகவும் மிகவும் வளர்ந்து போகிறது. எலும்புகள் மிகவும் உலர்ந்து, நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ற கேளுங்களேன், விரும்ப பார்க்கல எலும்பு உரமானது தெரியுமா உங்களுக்கு. கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, பத்து வயதாக இருக்கும் பொழுது என் தகப்பனார் மறுத்தார். 37 ஆண்டுகள் பறித்த பிற்பாடு என் தாயார் பறித்த போது நான் போறேன். போகும்பொழுது என் தகப்பனாரை அடக்கம் பண்ற கல்லறைக்கு தோண்டி அதுக்கு தான் அவர்கள் தாயாரை வைக்கிறது எடுத்தாங்க. நான் போற 37 ஆண்டுகளுக்கு பிற்பாடும் அவங்க தோண்டி போட்டிருக்காங்க எலும்புகள் அப்படி இருக்குது. இரும்பு இருந்தால் கூட 37 ஆண்டுகள் உள்ளுக்கு இருந்தால் உக்கிப்பு இருக்கும். ஆனா எலும்புக்கள் கையில் எடுத்ததை பார்த்து தகப்பாட எலும்ப கையில் எடுத்து பார்த்து படப்படுது. இப்படி சொல்லப்படுது எனக்கு என்ன ஞாபகம் தெரியுமா, பழையற்பாட்டில் ஒரு பரிசுத்தமானுடைய வர்ணத்தோடு ஆதியாகவும் முடியுது. கிட்டத்தட்ட 110 வயதுல பரிசுத்தமா யோசிப்பு மறிக்கிறார். அவன் மறிக்கும் பொழுது அவன் சொல்றான், கத்தர் ஒரு நாளைக்கு உங்களை சந்திப்பாரு, அவரு வாக்கு பண்ண தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார், அவருடைய விசுவாசத்தை பாருங்க ஸ்தோத்திரம். ஆனா ஆனா நீங்க போகும்போது எலும்பு கொண்டு போயிருங்கப்பா, நான் இந்த தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறது உண்மைதான், ஆனா நான் இந்த தேசத்துல பரதேசிதான், நான் ஆபிரகாமுடைய குமாரன் தான். ஆகவே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி கொடுத்த தேசத்துல என் எலும்புகளை கொண்டு அடக்க பண்ணுங்கன்னு சொல்லி அவட்டத்துல ப்ரொமிஸ் வாங்கி கொண்டா பாருங்க. அப்படியானால் யோசேப்பு மறித்தது எந்த காலம், மோசையோடு ஜனங்கள் இஸ்ரவேலை விட்டு புறப்பட்டது எவ்வளவு காலம், எந்த காலம், எத்தனையோ வருஷம் வித்தியாசம் இடையில போயிருக்குது. ஆனால் அவ்வளவு வருஷங்கள் போனால் அவன் எலும்புகளை அவர்கள் தோண்டி எடுத்து கொண்டு போய் அவன் சொல்றபடியே காட தேசத்தில் புதைத்தால் சொல்ற வடம் செய். இந்த எலும்புகள் வந்து மிகவும் உரமானது பாரு. அதனால்தானோ என்னவோ ஆண்டவர் எலும்புல இருந்துதான் என்ன செஞ்சாரா மனுஷிய உருவம், அதனால்தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்ப என்ன கவனிங்க, புடிச்சா புடிதான், புற கதை இல்ல. இப்ப பாருங்க, அதுக்காக சொல்றேன், இப்ப பாருங்க எலும்புகள் உரமானது, எறும்புகளும் பார்க்க சிதத்துல உரமா இருக்கு, இதை கவனிங்க. ஆகவே இந்த பள்ளத்தாக்கு சுத்தி எஸ்ஐக்கியில நடக்க சொல்றாரு, அவர் நடக்கிறாரு, திரளான எலும்புகளை சுத்தி சுத்தி நடக்கிறாரு, அவைகளாம் மிகவும் உலர்ந்து போய் கிடக்கு. எத்தனை வருஷத்துக்கு முதல் வாழ்ந்தானோ, எங்க வாழ்ந்தானோ, எப்படி வாழ்ந்தானோ தெரியாது, பட் அவருடைய எலும்புகள் அப்படியே கிடைக்கும்.
மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கத்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீரன்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து.
கொஞ்சம் நிறுத்துங்க ப்ளீஸ். இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் வெளியில ஆவியை கொண்டு போய் பள்ளத்தாக்க சுத்தி நடக்க சொல்லி பிறகு ஒரு காரியத்தை கேட்கிறாரு. இதை நீ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனுபுத்திரனை, தீர்க்கதரிசியே, என் ஊழியக்காரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா நீ சொல்லு. நான் பார்த்தேன் அவர் ரொம்ப இன்டெலிஜென்ஸா இருக்கிறார். இவர் எஸ் ஓர் நோ ஒன்று சொல்லியிருக்கணும். ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன, இந்த எலும்புகள் உயிரடையுமா சொல்லு. ஹலோ, எலும்புகளை சுத்தி நடக்க சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்கிற, இந்த எலும்புகள் உயிரடையுமா, எலும்புகள் உயிரடையுமா, இஸ் இட் பாசிபிள், இன்றைய நவீன விஞ்ஞான காலத்துல கூட இவைகளை செய்ய முடியுமா இந்த எலும்புகளும். அவன் எஸ் ஓ நோன்னு சொல்லல, அவர் சொல்ற பதில் என்ன தெரியுமா, கத்தாவே நீர் அதை அறிந்திருக்க. சில வேளையில நாம ஞானமாக பதில் சொல்லுவோம். ஹலோ, இதைத்தான் தீர்க்கதரிசியும் பாவிச்சாரு, எனக்கு தெரியல. அவ எஸ் சொல்லல, நோன்னு சொல்லல, விடுதலாக இருந்துட்டா நம்பர். சரி, அடுத்த வசனம் படிங்க.
அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம்,
இங்கதான் நல்லா கபடிக்கணும். அப்பொழுது அவர் நல்லா கபடிங்க, உங்க வேதத்தை நல்லா பாருங்க, உங்களுடைய கண் அதுல பதியுங்க. தயவு செய்து ஆண்டவருடைய வசனத்துல நம்முடைய கண்கள் பதியட்டும். அடியாத தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய கண்களை கவரட்டும். பாருங்களேன், ஸ்தோத்திரம், படிங்க.
அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து,
அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து,
அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்.
இங்கதான் இருக்கு சப்ஜெக்ட். இப்ப என்ன கவனி, இப்ப என்ன கவனி, இப்ப என்ன கவனி, பள்ளத்தாக்க சுத்தி நடக்க சொன்ன ஆண்டவர், இந்த எலும்புகள் உயிடையுமாண்டு கேட்ட ஆண்டவர், அதோட நிறுத்தி விடாமல் அவர் என்ன சொல்ற தெரியுமா, மனுபுத்திரனே இந்த எலும்புகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. இப்ப என்ன கவனிங்க, பொதுவாக உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் தீர்க்க தரிசனம் சொல்றத பார்த்திருக்கேன். ஹலோ, நீ கொஞ்சம் சொல்ல சிந்திங்க, உங்களுக்கு எல்லாம் சிந்திக்கிறது எல்லாம் புத்தி இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். தோத்திரம் இப்ப பாருங்க, உயிரோடு இருக்கிற மனுஷங்களுக்கு தேவன் தீர்க்க தரிசனம் சொல்றத பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், மரித்து போன மனுஷனுக்கு அல்ல, மரித்து போன மனுஷனுடைய எலும்புகளுக்கு, அதுக்கும் உலர்ந்து போன எலும்புகளுக்கு. எத்தனை ஆண்டுகள் அந்த எலும்புகள், we don't know exactly, but ஆண்டவர் சொல்றாரு இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. ஏன்னா முதலவர் கேட்ட கேள்வி என்ன, இந்த எலும்புகள் உயிரடையுமா, தீர்க்கதரிசனம் சொல்றாரு தேவனுடைய அறிவு. அடுத்த வசனம் அடுத்து வருது, மனுபுத்திரனே இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரை. உலர்ந்து போன இந்த எலும்புகளுக்கு தேவையான தீர்க்க தரிசனம் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்பாக இந்த காரியத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக, இந்த தரிசனத்தை ஏன் தேவன் இசைக்க தீர்க்க செய்ய கொடுத்தார் என்கின்ற பின்னணி என்ன கொஞ்சம் சொல்லட்டும். சுருக்கப்பா சொல்ற கவனிங்க, ஏன்னா சில நேரத்தில் ஏன் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்றது சூழப்பு நமக்கு தெரியாதபடியா நம்முடைய சிந்தனைகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த சொப்பனத்தை ஏன் ஆண்டவர் இசைக்கல் தீக்கதிசைக்கு சிறையிருப்பின் காலத்தில் கொடுத்தாருன்றா, நான் சொல்லப்படுற பின்னணியை கவனிங்க. சிறையாக்கப்பட்ட சிறைப்பட்டு போன இஷ்டவேலர் புறவினத்தார் மத்தியிலே சிதறுண்டு போய் தங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கேட்டு இருந்தார். ஆனால் மீண்டும் அவர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி ஆவிக்குரிய மறுமலர்ச்சி அடைந்து தேவனோடு வாழ்வார்கள் என்பதை காட்டவே, ஹலோ, என்பதை நிரூபிக்கவே தேவன் இந்த தரிசனத்தை எசேக்கியேல் மூலமாக தன் ஜனங்களுக்கு அனுப்பினார். இப்ப என்ன கவனிங்க, சிறையிருப்பு காலத்திலே அவர்களுக்கு ஒரு ஹோப் இல்லாம போயிருது. ஏன்னா வருஷங்கள் போய்கிட்டே இருக்குது, வருஷங்கள் போய்கொண்டிருக்குது, அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், பல இடங்களில் சிதறப்பட்டு போனோம், எங்களுடைய தேசத்தை இழந்து போனோம். ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர் கொடுத்த தேசத்தை இழந்து அந்நிய தேசத்துக்கு அடிமைகளாகி விக்கிரங்கள் இருந்த தேசங்களில் இருக்கிறோம். சொந்த பந்தங்கள் இருந்த யுத்தத்தில் எத்தனை பேர் இழந்து போனோம். இனிமேல் எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எங்களுக்கு ஒரு சொந்த தேசம், எங்கள் சொந்த தேசம் திரும்பங்களுக்கு கிடைக்குமோ, திரும்பவும் எங்கள் தேவனை நாங்கள் சொந்த தேசத்தில் போய் ஆராதிக்கலாமோ, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்த நிலைமையில தான், இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த தரிசனத்தை எசேக்கியேல் மூலமாக கொடுத்து ஜனத்துக்கு அனுப்புறார். பாரு என்ன தெரியுமா, ஜன இந்த உலர்ந்த எலும்புகள் ஒரு ஹோப்லெஸ், உங்களுக்கு தெரிந்தாரு, எலும்புகள் உலர்ந்து போயிருந்த நிலைமையில அவைகள் குறித்த எந்த நம்பிக்கையும் இல்லாது. சோ அதே போலதான் இஷ்டவேல தங்களுடைய பார்வைக்கு அப்படித்தான் இருந்தார். ஆனால் அவர்கள் உலர்ந்த எலும்புகள் போல இருந்தாலும் அவர்களை உயிரை பண்ணி ரெண்டு விதமான கண்டு கட்டங்களை அதை நிறைவேற்றினார். இந்த தரிசனத்தை பிற்பாடு ரெண்டு விதத்தில் ஆண்டவர் நிறைவேற்றினார். ஒன்று, அவர்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு திரும்ப அவர்களை கொண்டு போனார். இரண்டாவது, திரும்ப அவர்கள் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி அடைந்து தேவனை தேடவும் வைத்தார். ஆனா எசேக்கியேல் இந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லும் பொழுது இந்த ரெண்டு காரியம் அவர்கள் மத்தியிலே இருக்கல. அவர்கள் சொந்த தேசத்தை இழந்தார்கள், தேவனை விட்டு தூரமாக இருந்தார்கள். ஆகவே தங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருந்த போது திரும்பவும் அந்த ஜனங்களுக்குள்ளே நம்பிக்கை கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த தரிசனத்தை எசேக்கியேல் மூலமாக கொடுத்தார். இப்ப என்ன கவனிங்க, இப்ப படிங்க, அதை தொடர்ந்து படிங்க.
உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, உங்களை தோளினால் மூடி, உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். எனக்கு கட்டளையிட்டபடியே
எனக்கு கட்டளையிட்டபடியே
நான்
தீர்க்க தரிசனம் உரை. தீர்க்க தரிசன வேலை என்ன, தேவன் சொல்றதை சொல்லணும். ஹலோ, சில நேரத்தில் தேவன் சொல்றதை சொல்ல போன பொழுது நமக்கு வரவேற்பு கிடையாது. ஏன்னா சில இடங்கள் சொல்லுவாரு, நீ போய் இந்த பட்டணத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ போய் இந்த ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. இன்றைக்கு சில பேர் என்ன நினைக்கிறார், தீர்க்க தரிசனம் என்றா ஹலோ ரட்சிக்கப்பட்ட தேவப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்ற கேளுங்க, தீர்க்க தரிசனம் என்றா சில தேவனுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, எங்களுக்கு எப்பொழுதும் சாதகமாகவே இருக்கணும். ஓகே, தேவன் எப்பொழுதும் நமக்கு சாதகமாக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டுமாக இருந்தா நாம் தேவனுடைய சித்தத்துக்கு அடங்கி தேவனுடைய சத்தத்துக்கு கட்டுப்பட்டவளாக இருக்கும். அப்பொழுது ஆண்டவன் நமக்கு சாதகமான தீர்க்க தரிசனங்களை அனுப்பலாம். ஆனா நாமோ தேவனுடைய வழிகளை விட்டு விலகி, தேவ சித்தத்தை விட்டு விலகி தேவனுடைய வார்த்தைகளை மறந்து நம்முடைய வாழ்க்கையில நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு சாதகமான வார்த்தைகளை தேவன் அனுப்ப வேண்டும் என்று நீயும் நானும் எதிர்பார்ப்பது எப்படி? Think about what I am saying. You know what I... தீர்க்க தரிசனம் என்ன, எப்பொழுது நமக்கு சார்பாகவே வராது தீர்க்க தரிசனம். முன்பாக அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ போய் தீர்வை குறித்து அதுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ போய் சிறிய தமஸ்குவை குறித்து அதுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ போய் பாபிலோனுக்கு விரோதமாக அதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு. வரவேற்பில்லை, ஏன்னா நம்முடைய தவறுகளை கண்டித்து உணர்த்தி நமக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனத்துக்கு வரவேற்பு இல்லை. நான் முதல் சொன்னது போல நம்முடைய தவறுகளை தட்டி உரசி அதை வெளியில கொண்டு வருகிற பிரசங்கங்களுக்கும் வரவேற்பு இல்லை, அப்படிப்பட்ட பிரசங்கிகளுக்கும் வரவேற்பு இல்லை. போகட்டும், தேவனுடைய சித்த நிறைவேறட்டும். இப்ப என்ன கவனிங்க, சோ எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்த படிக்க நேரம்
இங்கதான்
இருக்கிற திறகுகோல் வசனமே இங்கதான் இருக்கு. தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிட்டது, உலந்த எலும்புகளுக்கு திரளாக பள்ளத்தாக்கில குவிந்து கிடக்கிற நம்பிக்கையற்ற செத்து போன உயிரட்டு அந்த எலும்புகளுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் பொழுது என்ன நடந்திருக்கு பாருங்க, ஒரு இரைச்சல். தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஒரு இரைச்சல், இந்த இரைச்சல் உண்டான உடனே ஒரு காரியம் வந்து அசைவு. என்ன அசைவு தெரியுமா, இது உயிர் வார அசைவு இல்லை, அது அடுத்த கட்டம். இந்த இரைச்சல் வந்த உடனே அசைவு உண்டாகு, என்ன அசைவு உண்டாகு தெரியுமோ, அந்தந்த எலும்புகள் எல்லாம் தந்தன எலும்போட போய் சேர்ந்துருப்பார். அது என்ன அற்பு, இது என்ன அற்புதம் பாருங்க, உணர்ந்த எலும்புகள் திறப்பு பரமுண்டு கிடக்கையா, உரைக்கும் பொழுது அந்தந்த எலும்புகள் எல்லாம் அந்தந்த எலும்போட போய் சேருது, அதுக்கு தான் இந்த இரைச்சல், அதன் அடிப்படை தான் இந்த அசைவு பாருங்க. என்னத்தை கேட்டு இந்த எலும்பெல்லாம் ஒண்டாச்சு தெரியுமோ, என்னத்தை கேட்டு இந்த எலும்புகள் எல்லாம் ஒண்டாச்சு தெரியுமோ, அந்த இறைச்சலை கேட்ட போதுதான், ஹலோ அந்த இறைச்சலை கேட்ட போதுதான் எலும்புகள் தன் எலும்போடு சேர்ந்திருக்குது. ஆகவே நமக்கு இப்படிப்பட்ட இறைச்சல்கள் தேவைதான் பாருங்க. இறைச்சல் என்று சொல்லும் பொழுதே நமக்கு இது என்ன கரைச்சல் என்று தோணுது. பொதுவாக நாம இறைச்சலை விரும்புறதில்லை. ஆக இந்த செய்திக்கு தலைப்பு இணையற்ற இறைச்சல். சரி, இதை குறித்து பார்க்கும் பொழுது பழைய பாட்டில் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்து திரும்பவும் இந்த சம்பவத்துக்கு வந்து நாம் செபித்து முடிக்கிறதுக்கு கத்தருக்கு முன்பாக ஏற்றதாக இருந்தால் சரியாக கத்தோடைய பாருங்க. அந்த இறைச்சல் உண்டான உடனே எலும்புகள் ஒன்றோடு ஒன்றாக பிணைஞ்சிருக்குது, ஆனா இன்னும் உயிர் இல்லை. எலும்பெல்லாம் சேர்ந்துட்டு நரம்புகள் வருகுது, தசை வருகுது, தோல் வருகுது, அதுக்கெல்லாம் ஏதோ எல்லாம் விளக்கம் கொடுக்கறாங்க. எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் தோலுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறான், நரக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறான், எலும்புக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறான், எனக்கு அதை தெரியாது. ஆனா ஒன்று எனக்கு தெரிய சொல்ற கேளுங்க, இப்ப எலும்பெல்லாம் உருவம் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து இப்ப தசை வந்துட்டுது, இப்ப நரம்பு வந்துட்டுது, வெறும் தோலும் வந்துட்டுது, ஆனா எல்லாம் பொம்மு மாதிரி நிக்குது. ஹலோ, நீ கொஞ்சம் கற்பனை பாருங்க, இப்ப அந்த பள்ளத்தாக்கில கிடந்த எலும்புகள் எல்லாம் இங்கதானே இருக்கிறீங்க, ரைட்? வர உடனே போக கூடாது. ஐ மீன் உங்க மைண்டுக்கும் போக கூடாது. நான் சொல்றதை கேளுங்க, பிசாசு உங்க மைண்டும் உயர்ந்து ஐ ஸ்பீக் சத்தியத்தை பேசுறேன். சத்தியவான் எவரும் சத்தம் கேட்கிறேன். உங்களுக்கு பட காரியங்கள் தேவைகள் பிரச்சனை கொண்டுதான் ஆராதனை பிடிச்ச பிற்பாடு அதெல்லாம் யோசிங்க. இப்ப இங்க இருங்க, இப்ப தேவோட வார்த்தைகளுக்கு இப்ப தேவோட ஆவியனுக்கு பிடிச்சு கொடுங்க. ஆண்டோட நாமத்துக்கு மைமுண்டாட்டு. ஏன்னா நம்முடைய இருதயம் இந்த உலக காரியங்கள் நிறைஞ்சு போய் கொடுக்கிற பாருங்க. தேவோட வார்த்தையில நம்முடைய இருதயம் நிரம்பிட்டு ஆண்டோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாரு. இப்பன கவனிங்க, இப்பன கவனிங்க. இறைச்சல் கேட்ட போது எலும்போடு எல்லாரும் ஒன்றோடு சேர்ந்து பள்ளத்தாக்கில பார்த்தா ஒரு பெரிய கூட்டம். என்ன தெரியுமா, எல்லாம் பொம்மை போல இருக்குது. எலும்பெல்லாம் ஒன்றோடு சேர்ந்து சச நிரம்பு தோல்லாம் உண்டாக்கி எல்லாம் அப்படியே நிக்கும். இப்ப கற்பனை ஒண்ணு பாருங்க, எப்படி ஒவ்வொரு பணம் நிக்கும் போல இருக்கு. எல்லாம் அப்படியே ஆறாம் மாசம் அப்படியே நிக்கும். இப்படி சொல்லும் பொழுது எனக்கு அங்க போகுது. எங்க போகுது தெரியுமோ, அந்த சிருஷ்டிப்புல தேவன் செஞ்ச காரியத்துக்குள்ள போகுது அல்லவா. முதல்ல ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆதாமை என்ன செஞ்சார், உருவாக்கினார். எங்க இருந்து, மண்ணினால உருவாக்கினா அவன் பொம்மை போல நிக்கிறான். பக்கிங்காம் பலஸ்டுக்கு போறேன், போனா பாருங்க லண்டன்ல அம்மா ராணிகிற பலஸ் அந்த வாசலுக்கிட்ட போனேன், ரெண்டு பேர் நிக்கிறாங்க. அழகான உடுப்பெல்லாம் போட்டு கம்பீரமா நிக்கிறாங்க, கையில ஏதோ வச்சுக்கொண்டு நிக்கிறான், இப்படியே நிக்கிறான். பெரிய தொப்பி, அழகான ட்ரெஸ். வாசல் அங்கால் ஒருத்தர் இங்க ஒருத்தர் நிக்கிறான். பலஸ் எங்கேயோ இருக்குது உள்ளுக்கு. அந்த பலசுக்கு தான் அம்மா இருக்கிறான், ராணி இருக்கிறா, குயின் இருக்கிறான். இப்ப இவன் வெளி வாசல் மதில் வாசல்ல நிக்கிறான். இப்படியே நிக்கிறான், போய் பாருங்க போயிட்டு ரைட். அப்படியே நிக்கிறான், சொல்லப்பட ரைட், அப்படியே நிக்கிறான். நான் கிட்ட போய் சிரிச்சேன், அவன் சிரிக்கல. கதைச்சால கதைக்கிறான், பொம்மை போல நிக்கிறான். ஏன் அப்படி பொம்மை போல நிக்கிறான், உள்ள ராணி இருக்கிறான். அவைக்கு காவலுக்கு இங்க நிக்கிறான். பெட்டர் ரெஸ்பெக்ட் பாருங்க, பெட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க, என்னைய பொறுப்பு, என்னைய மரியாதை யோசிச்சு பாரு. எங்கேயோ ராணி பலசுக்குள்ள இருக்கிறாங்க. இவர் அம்மான முகத்து பார்த்திருப்பானோ தெரியாது, வெளியில நிக்கிறான், பொம்மை போல நிக்கிறான். ஆதாம் ஆண்டவர் உருவாக்கின போது அவன் பொம்மை போல நிக்கிறான். ஆனா பிற்பாடு என்ன செஞ்சான், ஆண்டவர் தன் ஜீவ சுவாசத்தை அவருக்குள்ள ஊதினாராம். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற இந்த ஜீவ சுவாசம் சந்தேகமே இல்லை, அது தேவனாகிய கர்த்தரத்தில் இருந்து வந்தது என்பதை தயவு செய்து மறந்துடாத. இதை மறக்காமலாவது, இதற்காகவாவது உன்னை படைச்ச தேவனை தேடப்பா, உன்னை படைச்ச தேவனை தேடு. உன்னை உருவாக்கி உனக்கு உரு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின உன்னதமான தேவனை மறந்து வாழாத. தேவனை மறந்து வாழுகிற வாழ்வு உயிரோடு செத்து போன ஒரு வாழ்வு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவனை மறந்து நம்ம இஷ்டம் போல வந்துடாதபடி, உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒவ்வொரு புக்கு புக்குன்னெடுத்து ஊதுறும் இந்த ஜீவ சுவாசத்தை வைத்தவரோட தேவன் தான். இதை அவர் எடுக்கும் பொழுது இது காயமே, இது பொய்யடா, ஒரு காத்தடைத்த பையடா என்று ஒரு பாடுடா. இது ஒரு காத்தடைச்ச பை போல இருக்கு. ஹலோ, உள்ள இருக்கிற காத்தெல்லாம் வெளியில போயிட்டேன்டா, புஷட்டு தொப்பையில. ஆகவே இந்த வாழ்க்கையை குறித்து பெருமை பாராட்டம், இருக்கிறத வச்சு மேன்மை பாராட்டம், கத்தருக்கு முன்பாக தாழ்மையாக நடக்க கற்றுக்கொள்ளும். நாம் அவரால் படைக்கப்பட்டிருக்கோம். அவர் நம்முடைய எஜமா, அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய சிருஷ்டி கத்தர். ஆகவே அந்த உணர்வு. ஆகவே இப்ப பாருங்க, பள்ளத்தாக்கிலே அவங்க எல்லாம் அப்படியே நிக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடுதான் சம்பவம் நடக்குது, அதை கீழே நாம் பார்க்க போறோம். அதுக்கு முதல் இந்த இறைச்சலை குறிச்சு சொல்லி போட்டு விட்டேனே, அதை குறிச்சு நாம பழையப்பாட ரெண்டு கட்டத்தை நாம பார்க்க போறோம், ரைட்? இப்ப இறைச்சல் கேட்கும் பொழுதுதான் எலும்போல் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது சொல்லி நாம பாக்குறோமே. அப்ப அந்த இறைச்சல தான் தேவ ஆவியோட கிரியை இருந்திருக்கு. நல்லா மறந்துடாதீங்க, ஆவியானவர் அந்த இறைச்சலிலே தான் செயல்பட்டிருக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்டு பிற்பாட்ட சொல்றேன். அதுக்கு முன்பாக இந்த இறைச்சலை குறித்து, இணையற்ற இறைச்சல் சொன்னேன், இதை குறித்து நாம பார்க்கும் பொழுது ஒரு வசனம் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் கொஞ்சம் கிரியா நேரம் போகுது, சீக்கிரம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம், சீக்கிரம் பாருங்க. ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் 41 படிங்க.
பின்பு எலியா ஆகாவை நோக்கி, நீ போய் போஜனபானம் பண்ணும் பெருமழை இறைச்சலை கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனபானம் பண்ணி போனான். பின்பு எலியா கார்மேல் பர்வதத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முழங்கால்ட்டு பணிந்து கொண்டு முழங்கால் பட குனிந்து தான் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் ஒரு ஏழுதரம் போய் பார் என்றான். ஏழாந்தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனிதனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான்.
கொஞ்சம் பொறுங்க பாருங்க. இப்ப இங்க ஒரு சம்பவம், ஆகாப் ராஜா ஆகாதவனாய் போய்விட்ட ஆகாப் ராஜா இஸ்ரவேலை அரசாண்ட காலத்தில் இஸ்ரவேலர்கள் மிகவும் பின்மார்க்கமா போன காலம் அது. அந்த மிகவும் பின்மார்க்கமாக போன தேவ ஜனத்தை தன் ஜனத்தை தன் பக்கமாக திரும்பவும் திருப்புவதற்காகத்தான் ஆண்டவர் எலியா என்கின்ற தீக்கிரதிசை அனுப்புறார். அது 18 அதிகாரத்திலிருந்து அவருடைய சம்பவம் ஆரம்பமாகுது. இப்ப என்ன கவனிங்க, சோ திஸ்பீனாகி எலியான் சொல்லி வந்து நிற்கிறார். இப்ப என்ன கவனிங்க, வந்து அவர் என்ன சொன்னா தெரியுமா, என் வாக்கின்படியே மழை பெய்யவே பெய்யாது என்று ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன். அப்படின்னா என்ன நடந்திருக்குது, என்ன நடந்திருக்கு? நான் சொல்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நான் சொல்றதை கொஞ்சம் யோசிங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் ராஜாக்களும் தேவனை விட்டு தூரமாகி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து இஷ்டம் போல வாழ்ந்த போது ஆண்டவர் தீர்க்கதரிசியை எழுப்பி அனுப்பி ராஜாவுக்கு போய் சொல்றாரு, என் வாக்கின்படியே வானம் மழையை கொடுக்காது. அப்படின்னு அர்த்தம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் மனம் திரும்பும் வரைக்கும் மழை பெய்யவே பெய்யாது. தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, வேதம் தெளிவாய் சொல்லுது, இதை குறிச்சு பார்க்கலாம். மேகங்கள் தானாக மழையை கொடுக்குமோ? ஐயா அம்மா, இந்த சத்தியம் உனக்கு தெரியும், மேகங்கள் தானாக மழையை கொடுக்காது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் மழையை வரிசிக்க பண்ணுகிறார் என்று வேதம் தெளிவாக தெளிவாக சொல்றது. ஆகவே தீர்க்கதரிசி போய் சொன்னான், என் வார்த்தையின்படியே வான மழையை கொடுக்காது. இப்ப கிட்டத்தட்ட 3.5 ஆயிட்டு தேசத்துல மழை இல்லை. ஆகவே தினமெல்லாம் காஞ்சி வறண்டு என்ன மனாந்தரம் போல காட்சி அளிக்குது. ராஜாவுடைய குதிரைகளுக்கு கூட புல்லு தேடி திரிய வேண்டிய அளவுக்கு இருக்குது. அவ்வளவுக்கு வறட்சி. மழையை ஆண்டவர் நிறுத்தி விட்டபடியால், மழை செய்யாதபடியும் தடுத்தபடியால் தேசத்தில் மகா வறட்சி. ஏன் இந்த வறட்சி? ஹலோ, தேசத்தில் ஏன் இந்த வறட்சி? தேசத்தில் ஏன் இந்த வறட்சி, ஏன் இந்த வனாந்தரம நிலைமை? காரணம், தங்கள் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மறந்து மனம் போல வாழ்ந்த போது தேவன் மழையை அடைத்தார். என்ன நடந்திருக்குது? வறட்சி. தானியம் வெளியில் மரங்களும் பயிரும் பலனை கொடுக்கையில் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், பயிர் நடக்கையில் என்ன கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் எதற்கு தெரியுமா? தேவன் திரும்பவும் அந்த ஜனங்களை தன் பக்கமாக திருப்புவதற்கு இப்படியான ஒரு காரியத்தை செய்தும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பல. பிற்பாடு ஆண்டவர் அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ள போறார். என்ன தெரியுமோ, திரும்ப ஆண்டவர் அனுப்புறார். கிட்டத்தட்ட 3.5 பிற்பாடு திரும்ப ஆண்டவர் தீர்க்கதரிசி எலியாவை அனுப்புற ஆகாப்பிட என்ன சொல்ல தெரியுமா, என் வாக்கின்படியே மழை பெய்யும். அர்த்தம் என்ன, மழையை நிறுத்தவும் மழையை கட்டிடவும் நாம் தேவனாலே ஆகும் என்கின்ற இந்த தேவனாலே தான் ஆகும் என்கின்ற இந்த சத்தியத்தை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அறிய வேண்டும், உணர வேண்டும். வேற இந்த உலகத்தில் யாருக்கு இந்த சக்தி இருக்குது மழையை பெய்யவும் மழையை நிறுத்தவும்? யாருக்கு இந்த வல்லம் இருக்கு? நாம் ஆராதிக்கிற தேவன் தான் நீர்த்துளிகளை அணுவாக எட்டி மழையாக வருஷிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்றது. விஞ்ஞானமும் இதை ஒத்துக்கொண்டது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவருடைய பார்வைக்கு ஆச்சரியமானது ஒன்றுமில்லை. ஆகவே திக்கசி திரும்ப சொல்ற, என் வார்த்தையின்படி திரும்ப இந்த மழை பெய்யும். ஆகவே நல்லா கவனிங்க, மழையை பெய்ய பண்றதுக்கு ஹலோ, திரும்பவும் அடைக்கப்பட்ட வானத்தை திறந்து திரும்பவும் மழையை பெய்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவர் கர்மேல் என்கிற பர்வதத்தில் எலியா என்கிற தீக்கதரிசி அனுப்பி
சொல்றார். எல்லாரும் கூட்டி சேரு, ஜனங்கள் எல்லாம் கூட்டி சேருங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. எல்லா ஜனங்களும் வந்து கூடி நிற்கிறாங்க. மலை முழுவதும் நிறைஞ்சு போய் தேவ ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. ஏதோ சந்திங் சோயில் ஹேப்பன், ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆகவே இப்படி நடக்குது. பாக தீக்கு திசை எல்லாம் நிற்கிறாங்க. ஒரு பக்கத்தில் அவங்களை வாசிச்சு வாசி கொடுத்து நிற்கிறாங்க. அவங்க காலை முதல் பின்னர் ரொம்ப சாயங்காலம் வரை தொழுறான், குதிக்கிறான், வழக்கம் போல வீட்டியாலும் கத்தியாலும் குத்தி ரத்தம் எல்லாம் கொட்டுறாங்க. இங்கே இப்பயும் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆகவே நமக்கு தெரியும் யார் அதை செய்யறது. தேவட பிள்ளைகள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். நல்லா கவனிங்க. குதிக்கிறான், ஆடுறான், துள்றான், இந்த சன்னதம் சொல்றான், ரத்தம் கொட்டுது. ஆனாலும் ஒரு பதில் இல்லை. பிற்பாடு அந்திப்படி செலுத்துற நேரத்தில் தேவோட தீக்குதர்சனியாக எளியா வார வந்து அதை பலிபீடத்தை சுத்தி தண்ணியாட நிரப்பி ஆண்டவர் நோக்கி மாட்டார். ஆண்டவரே, நீர் என்னை அனுப்பீர் என்பதை, நீரே இந்த காரியங்களை செய்ய சொல்லி என்பதை நினைத்தருளும், என்னை கேட்டருளும் என்று அவன் செபித்த போது வானத்திலிருந்து அக்கடி இறங்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம். இப்ப வானத்திலிருந்து அக்கடி இறங்கி பரிபுடத்தை சுத்தி இருந்த எல்லா தண்ணி அப்படியே நக்கி போடுதான் பாரு. ஒரு தண்ணி கூட இல்லாம வானத்திலிருந்து அக்னி இறங்கி பலிபடுத்திருந்த பலியை பட்சித்து அக்னி எல்லாம் அந்த தண்ணீரத்தை நக்குன பொழுது என்ன நடந்து தெரியுமோ, எல்லா ஜனங்களும் தாழ விழுந்து என்ன சொல்றாங்க தெரியுமோ, கத்தரே தெய்வம். அப்ப இந்த வானத்திலிருந்து எளிய அக்னியை இறக்கி அற்புதம் செய்ததுக்கு எதற்கு, பின்வாங்கி போன பின்மார்க்கமாக போன தேவ ஜனத்தை திரும்ப தேவன் பக்கமாக திருப்புவதற்கு எலியாவை கொண்டு தேவன் இந்த அற்புதத்தை செய்தார் என்பதே சத்தியம். அவர் பின்மார்க்கத்தில் இருந்து தேவ ஜனங்கள் மனம் திருப்பத்தக்க அற்புதங்கள் தேவை என்று நாம மன்றாடுவது விண்ணப்பிக்கிறது பொருத்தமா. சோ இப்ப பாருங்க, இப்ப பாருங்க அடுத்த சம்பவம் தெரியுமோ. இப்ப ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி கர்த்தரே தெய்வம் என்று விழுந்து கும்பிட்ட போது அடுத்த சம்பவம் தெரியுமோ, போய் சொல்லு ஆகாப் ராஜாக்கு, பொறுமலையின் இறைச்சல் கேட்கல. மூன்றரை ஆண்டுகள் மழையே பெய்யல, தேசம் முழுவதும் மறந்து போய் கிடக்கு. தானியங்கள் விளங்கியில் பயிர்கள் விளையில் எல்லாம் வறட்சி 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 வறட்சி, வறுமை, பஞ்சம், பட்டினி உள்ளே. எதனால், மழை அடைத்தபடியா. ஆனா இப்பொழுது எலியா மூலமாக அற்புதம் செய்து ஜனங்கள் கத்தர் பக்கம் திரும்பின போதோ ஆண்டவர் சொல்றாரு, போய் சொல்லு பெருமலையின் இறைச்சல் கேட்குது. ஜனமே, தேவ ஜனமே, தேவன் பக்கமாக அவர்கள் திரும்பும் போது திரும்பவும் ஆண்டவர் வானத்தை திறந்து மழையை கொட்டோ கொட்டு கொட்டுறாரு. பாருங்க இப்ப என்ன கவனிங்க, இதுக்குள்ள இன்னொரு சம்பவம் இங்க பாருங்க. கர்மேல் பர்வத்தில் எலியா தீக்கதரிசி இருக்கிறாரு. இப்ப அவர் சொல்றாரு வேலைக்காரனை பார்த்து, பாரு நீ போய் பாரு வெளியில மழை மேகம் வருதோண்டு போய் பார்த்துட்டு வா. அவன் போய் பார்க்கிறான் மேகத்தை, போய் பார்க்கிறான். இவ்வளவு நாளும் எப்ப பார்த்தாலும் நீளமாகவே இருந்தது. இங்கதான் அடிக்கடி கரம்பா இருக்குது. நாம வாழ்ற இந்த தேசத்துலதான் அடிக்கடி கரம்பா இருக்கு, அடிக்கடி மழை மேகம். எப்ப பார்த்தாலும் என்ன, வெளிச்சமும் இல்லை, இருட்டும் இல்லை, இப்படியே காலம் போ. அனலும் இல்லை, குளிரும் இல்லை, சூடும் இல்லை, குளிரும் இல்லாம இப்படியே போகுது. மப்பும் வந்தார் கிளவுடியார், வெளியே போய் பாரு, வேலைக்காரன் போய் பாக்குறார், மலையை போய் மலையில சுத்தி சுத்தி பாக்குறார், ஏதாவது மலை மேகம் தெரியுதா. ஒன்றையும் காணல. இவன் சொல்றான், ஐயா ஒரு மலை மேகத்தையும் காணல. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு எலியாவுக்கு மலையை கொட்ட போறேன். ஆனா தீக்குதசி வேலைக்காரன் சொல்லி அனுப்புறான் போய் பாருன்னு சொல்லி. ஆனா அவன் போய் பார்த்துட்டு வாரான். அங்க மலைக்குரிய பொட்டன்சியல் எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறும் இல்ல, மழை வாரத்துக்குரிய எந்த விதமான மழை மேகமும் கிடையவே கிடையாது. அவன் வந்து சொல்றான், ஒரு மேகத்தையும் காணல. இப்ப பாருங்க, இப்ப அங்கதான் தீக்குதசியோட ஃபெய்த்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஹலோ, இங்கதான் எலியா தீக்குதசியோட விசுவாசத்தை இங்கதான் நீங்க கவனிக்கும். வேலைக்காரன் போய் பார்த்துட்டு வந்து சொல்றான், ஒரு மேகமும் காணல. திரும்ப சொன்ன ஏழு தடவை போய் பாருப்பா. அவன் போறான் வாரான் போறான் வர, அவன் போய் பார்த்து வந்த வேலைக்காரனுக்கு விசுவாசம் இருக்க இல்லையோ, அதை பற்றி பிரச்சனை. பட எலியாவுக்கு தெரியும் ஐயா, தன் தேவன் எப்படிப்பட்டவன் சொல்லி. அவர் சொன்னபடி செய்வார் என்றும், அவர் நிச்சயமாக சொன்னபடி மலையை கட்டளை விடுவார் என்றும் அவனுக்கு தெரியும். போய் பாரு, போய் பாரு, போய் பாரு, போய் பாரு. ஏழு தடவை போய் பார்த்து, ஐயா என்ன, ஒரு உள்ளம் கை போலும், உள்ளம் கை போல ஒரு சின்ன மேகம் அப்படியா சொல்லு. ஆகாப் ராஜா ரதத்தை பூட்டு ஓடு, பெருமலை இறைச்சல் கேட்குது, ஓடு. ஆனா ஆகாப் அதை நம்பல போல இருக்குது. அவர் ரொம்ப லேசியாக ஸ்லோ பண்ணி கொண்டிருந்த போதோ அடிச்சு ஊத்து. ஒரு குள்ள கை மேகம் ஐயா திடீரென பார்த்தா அப்படியே வானமெல்லாம் கடந்து சோண்டு கொட்டோ பூண்டர் ஆண்டுகள் வறண்டு போய் கிடந்த நிலம் இப்போ செழிப்பு. தலை மழை அள்ளி ஊத்துது, கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது. இப்போ ஆகா பண்ணிச்சா தெரியுமா, சொன்னபடி ஓடி இருக்கிறார். அவர் ரொம்ப லேசியாக இருந்தபடியால சில பண்ணபடியால மழைக்குள்ள நனைஞ்சு நனைஞ்சு ஓடுறாரு. இப்ப ஆனா அதுல இன்னும் ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவனுக்கு முன்பாக எளியா தீக்கட்டிட்டு ஓடிக்கிறான். பாருங்க எத்தனை வயசு தெரியாது, குதிரை ரதம் ரத குதிரைக்கு முன்பாக அவன் ஓடிக்கிறான் பாரு. இதெல்லாம் தேவன் கொடுக்கிற பலம் தான், சுப்பு நச்சுற காரியம் பாரு. சோ தேவனாலே கூடாத காரியம். ஆகவே இந்த இறைச்சல், இந்த இறைச்சல் பெருமலையின் இறைச்சல் சபையில கேட்கப்படணும். ஹலோ, பெருமலையின் இறைச்சல் சபையில கேட்கப்படணும். செழிப்பின் இறைச்சல், ஆவிக்குரிய மறுமலர்ச்சியின் இறைச்சல் சபையில கேட்கப்பட வேண்டும். இது ஆவியானவரால் தான் ஆகும், பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்குறுதி. ஆகவே சபையிலே பெருமலையின் இறைச்சல், ஆவியானவருடைய இறைச்சல், ஆவியானுடைய அருள் மாறி, ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய செயல்கள் சபையிலே காணப்பட வேண்டும். பெருமலை இறைச்சல் கேட்க வேண்டும் சபையிலே, கேட்க வேண்டும் மட்டுமல்ல கேட்டுக்கொண்டே இருக்கணும். பாருங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிழ்வு உண்டு. ஆகவே அந்த இறைச்சலதான் இருக்கும் மகிமை. பாரு, இன்றைக்கு சில பேருக்கு சபைக்கு வந்தாலும் ஆராதிக்கிறது சில பேருக்கு இறைச்சல் போல இருக்கு. ஏன் இப்படி கத்துறா? ஹலோ, ஏன் இப்படி கத்துறாங்க? மெதுவா பாடினா ஆண்டவருக்கு கேட்க மாட்டாரோ? மெதுவா பாடினா ஆண்டவர் கேட்க மாட்டாரோ? மெதுவா பாடினா ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று பைபிள்ல எங்கும் கிடையாது. ஆண்டவர் அப்படி சொல்லவும் இல்லை. ஆனா நீ எங்க நிக்கிறாய், என்ன செய்யறன்றத கொஞ்சம் யோசிக்கிறியா? யூ ஆர் ஸ்டாண்டிங் பிஃபோர் த லார்ட். நீ உன்னை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறாய். உன்னை ஊன கண்ணால, உன் மாமிச கண்ணால உன்னை படைச்ச தேவனை நீ முகமுகமாக பார்த்த முணுமுணுத்தி கொண்டு நிற்பியா? கொஞ்சம் யோசிப்பார். உன் மாமிச கண்ணால உன்னை படைச்ச ஆண்டவரை, மகிமையின் ஆண்டவரை பார்த்தா நீ முணுமுணுத்து கொண்டு நிற்பியா? ஐயோ ஆண்டவரே, என் தேவன் என்று சொல்லி யோவான் சொன்ன பொத்து காலவிடும். அப்ப நாம இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே அப்பா தோத்திரவன். எனக்கு தெரிஞ்சபடி ஏசாயா உசியா ராஜா மரணம் அடைந்து அந்த காலத்தில் தேவன் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தில் வீட்டிற்கு கண்டு கேருபைகளும் சேருபைகளும் அவருக்கு மேலாக நின்றார். அப்பொழுது அவர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிடக்கூடிய சத்தத்தால் என்ன சொல்லுங்க, வாசல்களின் நிலைகள் எல்லாம் அதிர்ந்தது. ஏயா ஆண்டவரே, இது இறைச்சலா? ஏன் கத்துறாங்க இப்படி? இந்த கேருபீங்க சேருபைகள் எல்லாம் ஏன் இப்படி கத்தணும்? மெதுவா காதுக்களை சொல்லிருக்க ஆண்டவரே, நீ பரிசுத்த பரிசுத்த, நீங்க யாரும் அப்படி சொல்லலாமா? அல்லது எழுதப்பட்டிருக்க அந்த வார்த்தையை நீங்க மறைக்க போறீங்களா? பரிசுத்தர் 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 என்று கூப்பிடுற சத்தத்தினால் வாசகர் நிலைகளாம் அதிர்ந்திருக்குது. பாருங்க அதிர்ந்திருக்குது. சங்கீத புத்தகத்தில் அடிக்கடி பார்க்கிறோமே, ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள், ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதியுங்கள், சத்தமாக கரங்களை உயர்த்தி கைகளை தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள், ஆராதியுங்கள், துதியுங்கள். பல இடத்துல ஆண்டவரை ஆராதனை குறித்து சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோமே. வெளிப்படுத்துற விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்துக்குள்ளே நாம் வரும் பொழுது பரலோக காட்சியை நாம் பார்க்கிறோம். அங்கும் பரிசுத்தர் 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 என்று நாலு ஜீவன்களும் இரவும் பகலும் சொல்லிக்கொண்டு தேவாதி தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தும் பொழுது என்ன எனக்கு தெரியுமா, அங்கு 24 மூப்பர்கள் இருந்திருக்காங்க. யார் அந்த மூப்பனுக்கு எனக்கு தெரியாது. 24 மூப்பர்களும் என்ன செய்வாங்க தெரியுமா, தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடம், ஹலோ, தேவனால அவர்களுக்கு மகிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற கிரீடம், கிரீடம் மகிமையை குறிக்கும். ஹலோ, ஆகவே தேவனால அவர்களுக்கு அள்ளப்பட்டிருக்கிற அந்த மகிமையின் கிரீடத்தை என்ன செஞ்சாங்க தெரியுமா, களத்தை கீழே வச்சுட்டு தேவனுக்கு முன்பாக, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக தொப்பண்டு விழுந்து அவரை தொழுது விடுறாங்க. என்ன தெரியுமா, ஆண்டவரே உம்முடைய மகிமைக்கு முன்பாக இந்த மகிமையெல்லாம் எம்மாத்திரம், இந்த முடி இந்த கிரீடமெல்லாம் எம்மாத்திரம், ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறதுக்கு கூட நாங்கள் எம்மாத்திரம். தன் அன்பேதிய தன்னுடைய பாத்திரம் இல்லாத தன்மையை உணர்ந்த பரலோகத்தில் இருக்கிற முப்பர்கள் அவர்கள் கூட தங்களுடைய தன்னை பாத்திரம் இல்லாத தன்மையை உணர்ந்தபடியால் பரலோகத்தில் இருக்கிற 24 மூப்பர்கள் கூட தங்களுடைய தகுதி இல்லாத தன்மையை உணர்ந்தபடியால் இன்னும் பரலோகத்துக்கு போயில, இந்த பூமியில நிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தேவ சேடியாக தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா தேவனுக்கு ஆராதிக்கிறதுக்கு சரீரத்தில் கல்லு போல அப்படியே நிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சது தெரியத்தக்கதாக விக்கிரகங்கள் தான் ஆடாது அசையாது அப்படியே நிக்கும். இப்ப நாம விக்கிரகங்களுக்கு முன்பாக நிக்கிறோமா அல்லது ஜீவன் உள்ள தேவனுக்கு முன்பாக நிக்கிறோமா? சகல ஜனங்களை கைகொட்டி கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள், ராஜாவை போட்டி பாடுங்கள் 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 என்றெல்லாம் வேதம் சொல்றது. ராமளோ முணுமுணுக்கு. சிலருக்கு மற்றவர் பக்கத்தில் நிற்கும் சத்தமான இவன் என்ன சத்தரா, இவன் என்ன சத்தம் வர்றா, இவன் இறைச்சலா இருக்குது, இது என்ன கரைச்சலா இருக்குது அப்படின்னு ஆறான அவங்க சொல்ற கேளுங்க. நீங்க இதை அக்செப்ட் பண்ண விட்டாலும் பரவாயில்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவன் அந்த இறைச்சலை அக்செப்ட் பண்றாரு என்று சத்தியத்தை சொல்றோம் பாரு. ஆகவே உனக்கு பக்கத்தில் நின்று ஆராதிக்க தேவன் உன்னை பிரியப்படுத்த அல்ல, உன் தேவனாகிய கர்த்தரை பிரியப்படுத்த மகிமைப்படுத்த ஆராதிக்கிற என்பதை நீ மறந்துடாத. ஆனால் மற்றவர்களை நாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பது நிதர்சனம். மற்றவர்களை நாம டிஸ்டர்ப் பண்ணாம நாம் ஆராதிக்கணும். ஆனால் நாம சத்தமாக ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு சத்தியத்தின்படி எந்த தடையும் இல்லை, சபையிலும் எந்த தடையும் இல்லை. சோ யூ கேன் வர்ஷிப் வித் ஓபன் ஹார்ட் with the whole mind and soul and worship the Lord. That is church. In the sabayile aandavara thudikkira sattam, aandavara aaradhikkira sattam, andha magimaiyin irachal, andha maaverum irachal, andha iniyatta irachal kedide irukkanum paarenga. Kattoda varugai varaikkum andha irachal, indha sattam, indha aaradhanai sattam, indha aara tholugaiyin sattam, indha paadalin sattam, indha thudiyin sattam kedide irukkanum paarenga, kedide irukku. நேர போறபடியா அடுத்த சபை இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போமே. அடுத்த இன்னொரு சம்பந்தம் படிங்க, 2 சாமுவேல் புஸ்தகம் சீக்கிரம் படிங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரம், நான் இந்த சப்ஜெக்ட் போடும் தெரியும். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் செக் 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 படிங்க. 2 சாமுவேல் எல்லாரும் படித்துக் கொள்ளுங்க. 5வது அதிகாரம் 22-25 வரைக்கும் நான் வாசிக்க போமே. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 22-25 வரைக்கும்.
பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகலாம்,
நேராய் போகாமல்
அவர்களுக்கு பின்னாலே
போய்
முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது
பாளையத்தை முறியடிக்கிறதுக்கு
அப்பொழுது
கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். இப்ப என்ன கவனிங்க, இன்னும் ஒரு இறைச்சலை குறிச்சு இங்க நாம பாக்கிறோம். பாருங்க என்ன பாருங்க, தாவீது தேவனுடைய மனுஷன். சோ பெலிஸ்தர் வந்து யுத்தத்துக்கு பரவி நிக்கிறாங்க. ஆனா தேவனுடைய மனுஷன் தன்னுடைய வில்லையும் தன்னுடைய பட்டயத்தை நம்பாம தேவனிடத்துல போய் விசாரிக்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த எதிரிகள் எல்லாம் வந்து பரவி இருக்கிறாங்க, எங்களை முறியடிக்கிறதுக்காக நான் இவங்களை எதிர்க்கலாமா, ஆண்டவரை கூட யுத்தம் பண்ணலாமா, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க கர்த்தாவே சொல்லி தாவீது போய் தேவனிடத்துல விசாரிக்கிறார். அப்பொழுது தேவன் இவனை கவனிங்க, அப்பொழுது ஆண்டவர் யுத்த வியூகம் வகுக்கிறார் பாரு. என்ன கேட்டீங்களா, இந்த வேதம் ஒரு யுத்த புத்தகம். எத்தனையோ யுத்தங்களை குறித்து இந்த வேதம் சொல்லுது. கர்த்தர் செஞ்சிருக்கிற ஏராளமான யுத்தங்களை குறித்து நாம பார்க்கிறோம். யுத்தத்தில் நட்சத்திரங்களை கூட முழக்கங்களை கூட குளவிகளை கூட ஆண்டவர் யுத்தத்தில் பயன்படுத்திக்களை பார்த்து படித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். வல்லவனுக்கு பொல்லும் ஆயுதம் என்பார்களே, அப்படியான சர்வ வல்லவருக்கு எல்லாம் ஆயுதம். குளவிகளை கூட பாவிச்சிருக்கிறார் யுத்தத்தில், முழக்கங்கள் கல்மல நட்சத்திரங்களை கூட பாவிச்சிருக்கிறார், மூவ் பண்ணிருக்கு. பேஸ் அமெரிக்கனுக்கு தான் எத்தனையோ பேஸ் இருக்குன்றாங்க. ஆனா ஆண்டவருக்கு வானமண்டலத்தில் இருக்கெல்லாம் பேஸ் பாரு, மூவ் பண்ணுது நட்சத்திரங்கள். சிசேராவுக்கு விரோதமா தன் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண சொல்லு, என்ன கபடி. இப்ப தாவீது போய் ஆண்டவரத்துல கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சொன்னாரு போ, ஆனா நான் உனக்கு ஒரு யுத்த வீகம் என்ன தெரியுமோ, நீ முதல் செய்தது போல நேரா போகாமல் பின்பக்கமா போ. அது மட்டும் இல்ல, எனக்கு முன்னால நேரா போகாம பின்னால போ. இந்த ஆலோசனை கொடுத்தது யாரு? ஆண்டவரே தாவீதுக்கு. அதனால தானே என்னவோ என்ன கவனிங்க, இந்த வேதத்தை நான் படிச்சு படிச்சு பாக்குறேன். அதிகமான ராஜாக்களில அதிகமான யுத்தத்தை செஞ்சது மிஸ்டர் டேவிட் தான். ஹலோ, இஸ்ரவேலின் ராஜாக்களில அதிகமான யுத்தத்தை செய்தது தாவீது தான். ஆனா ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, அவ செய்த எந்த யுத்தத்திலும் அவ தொத்து போகவே இல்லை. அப்ப இதை குறித்து நான் படிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீ போன இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருந்து உன்னை காப்பாற்றினேன். அப்ப ரகசியம் என்ன, இவர் தன்னுடைய பின்னாலினும் என்ன பட்டயத்தினாலும் எதிரிகளை வீழ்த்தையில தேவன் அவரோடு கூட இருந்து யுத்தம் பண்ண படியாத்தான் எதிரிகள் எல்லாம் கீழ்படுத்தி இருக்கிறார். கத்தோடைய லாபத்துக்கு பார்க்கணும்டா. அப்ப நமக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகளை நாம் முறியடிக்க கீழ்படுத்த நமக்கு தேவை தேவனுடைய அனுசரணை, நமக்கு தேவை தேவ ஆவியினுடைய வல்லமை. இப்ப நம்முடைய எதிரிகள் சொல்லும் பொழுது நமக்கு பிடிக்காத நபரை குறிச்சு நான் சொல்லல. ஹலோ, அவர் இல்ல நம்முடைய எதிரி, நமக்கு இருக்கிற எதிரி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பொது எதிரி பிசாஸ், அவருடைய சேனைகள். சோ அவைகளை நாம முறியடிக்க, அவைகளுடைய பலத்தை முறியடிக்க, அவைகளை நம்முடைய காலுக்கு கீழே கொண்டு வர, அவைகளுடைய செயல்களை அழிக்க, பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்கு வெளிப்பட்ட தேவனுடைய குமாரனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள இருந்து செயல்பட. போற வருஷம் போற பார்த்த இந்த கூட்டங்கள், இந்த கூட்டங்கள்ல பின்னி சூடிய கட்டில இருந்தவர்கள், பிசாசு பிடியில இருந்தவர்கள் அலறி அடிஞ்சிடும் அசுத்தாறு ஓடுறத பார்த்து பார்த்து இந்த போலீஸ்காரங்க பண்ணார்ல ஸ்டேஷன் நடந்த கூட்டத்துல காட் பண்ணி போலீஸ்காரர் எல்லாம் கடைசியா கூட்டம் முடியும் பொழுது தொப்பியை கலத்திட்டு காக்கி விடுபடம் வந்து நிக்கிறாங்க. என்ன இருக்கட்டா ஜெபம் பண்ணுங்க. சோ தேவனுடைய வல்லமை அசுத்த ஆவின் பிடியில் இருந்த ஜனங்களை விடுதலைக்காகவே அசுத்த ஆவிகளை அவைகளை நமக்கு கீழ்படுத்த நமக்கு தேவை தேவ ஆவியுடைய வல்லம் என்பதை நாம் மறக்கூடாது. எடுத்த சப்ஜெக்ட் வரப்போற நேரம் இருக்கா. இப்ப ஆண்டு சொல்றாரு முன்னால போகாத பின்னால போ. அது மட்டும் இல்ல, எல்லா கவனிங்க, எல்லா கவனிங்க, முசுக்கொட்டை செடிகளின் நுனியில ஹலோ ஒரு இறைச்சல் கேட்கும், அது அடையாளம். நான் புறப்பட்டு போகிறேன் உனக்கு முன்பாக, உனக்கு உன் எதிரிகளை முறியடிக்க நான் உனக்கு முன்பாக புறப்பட்டு போனேன். இன் அதர் வேர்ட்ஸ், அடுத்த வார்த்தையை சொல்ல போனா, தாவீதே உன் எதிரியெல்லாம் எனக்கு எதிரியடா, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன்டா, உன்னை ஒருவரும் முறியடிக்க விட மாட்டேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை தெரிஞ்சு கொண்டிருக்கேன், நீ என் தாசன், நான் உன்னை நடத்துகிறேன், ஆகவே உனக்கு எதிரியா இருக்கலாம் எனக்கு எதிரி, அவ நான் உன்னோட கூட வாரேன், யுத்தத்திலே நான் உன்னோட கூட இருப்பேன். ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, இந்த முசுக்கொட்டை செடிகளுக்கு பின்னாலே இருந்து அந்த முசுக்கொட்டை செடிகளில நுனிகளில ஒரு இறைச்சல் கேட்கும், ஒரு இறைச்சல் கேட்கும், அப்ப நீ பாஞ்சு புறப்பட்டு போ, அப்பொழுது கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் எதிரிகளை புறக்க. என்ன கரிமானவர்களே, தேவை நமக்கு தேவ ஆவியோட இறைச்சல் பாரு, தேவை தேவ ஆவியோட வல்லமை பாரு, எதிரிகளை வீழ்த்த, சத்ருவின் கோட்டைகளை உடைக்க, பிசாசின் வல்லமைகளை தகர்க்க, அந்தகார வல்லமைகளை உடைத்தறிய நமக்கு தேவை அந்த இறைச்சல், ஆவியாவுடைய வல்லமை, தேவாவுடைய பலம், தேவாவுடைய அபிஷேகம். We need the power of the Holy Spirit to break the power of the darkness. இதோட நான் நிறுத்துறேன். இப்ப திரும்ப பாங்க, எசேக்கியேல் 37 முதல் சீக்கிரம் முடிக்க போறேன். 37 இதுதான் தேவனுடைய வார்த்தை, இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் ஆண்டவருடைய வசனம், இதுதான் செயல்படும், இதுதான் கிரியை செய்யும், இதுதான் மாற்றங்களை கொண்டு வரும், இதுதான் மனம் திரும்புதலை கொண்டு வரும். பாருங்க, எனக்கு கட்டேட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தேன்.
நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தந்த நெலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ அவர்கள் மேல் நரம்புகளும் மாம்சம் உண்டாயிற்று, மேற்புறம் அங்கும் தோளினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது.
அப்பொழுது
அவர் என்ன
என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்களின் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு
எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் பாருங்க, திரும்ப திரும்ப அந்த வசனம். திஸ் இஸ் ப்ரொஃபஸி. What is the meaning of prophecy? தீர்க்கதரிசனத்துக்கு அர்த்தம் என்ன? தேவனுடைய வார்த்தை, தேவன் சொல்றதை சொல்றது தீர்க்கதரிசனம். இன்றைக்கு பல சொந்த புத்தியிலிருந்து சொல்லலாம், தீர்க்கதரிசன வரம் இருக்கிறது போல காட்டிக்கொள்ளலாம், அல்லது இன்னொரு படி வேலை போய் தீர்க்கதரிசி போலவும் காட்டிக்கொள்ளலாம். ஆனா தேவன் தன்னுடையவர்களை அறிந்திருக்கிறார்.
எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனை ஆயினார்கள்.
அப்பொழுது அவர்கள் காலூன்றி மகா ஒரு பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆகவே முதல் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர ஒரு தீர்க்க தரிசனம் தேவையாக இருந்தது. சோ பிற்பாடு மாமிச நரம்பு தோலெல்லாம் வந்து பொம்மை போல நின்ற அந்த அந்த உடல்கள் எல்லாம் உயிரடைகிறதுக்கு ஆவி உள்ள பிரவேசிக்கிறதுக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் தேவையா இருந்தது. இப்ப நான் இந்த செய்தியின் சாராம்சத்துக்கு வரேன். இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, இங்கதான் இருக்கு காரியம். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைய பண்ணுறது எது? தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற தேவனுடைய வார்த்தையாகும். இந்த வார்த்தையிலே தான் ஏ சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆவியாகவும் ஜீவனுமாகவும் இருக்கிறது. 19 சங்கத்தில் நாம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இது தேவனுடைய வசனம் தான் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வசனத்தில் ஆவியும் வல்லமையும், ஸ்பிரிட் அண்ட் பவர், ஆவியும் வல்லமையும் இருக்குது. ஜீவன், ஸ்பிரிட் அண்ட் லைஃப், ஆவியும் வல்லமையும் இருக்குது. ஆவியும் வல்லமையுமாக இருக்கிற தேவனுடைய வசனம் தான் என்ன செய்ய தெரியுமோ, உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறது. ஆவியும் ஜீவனுமாக இருக்கிற தேவனுடைய வசனம் தான் என்ன கவனிங்க, உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளுக்கு பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. தீர்க்க தரிசனம் என்ன? தேவன் சொல்லுகிற வார்த்தை தீர்க்க தரிசனம். உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய வேண்டுமா? உரை தேவனுடைய வசனத்தை சொல்லு, தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசனத்தை சொல்லு. எலும்பு நிற்கிறாங்களா பொம்மலு போல, அவங்களுக்கு உயிரடைய வேண்டுமா? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று உயிர்பட வேண்டுமா? சொல்லு தீர்க்க தரிசனத்தை, பேசு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தீர்க்க தரிசன அந்த வசனம், தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குள்ள பிரவேசித்து உலர்ந்த எலும்புகள் போல சோர்வுட்டு நலிவுட்டு மெலிவுட்டு போய் கிடக்கிற நமக்குள்ளே ஒரு உயிர்மூச்சியை தந்து நம்மை காலூண்டு சேனையாக நிற்க வைக்கிறது தேவ ஆவியுடைய செயல்பாடு என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைய சபைகளுக்கு தேவை ஆவியானுடைய வல்லமை பாருங்க, இன்றைய சபைகளுக்கு தேவை ஆவியான அருள் மாறி பாருங்க, இன்றைய விசுவாசிகளுக்கு தேவை ஆவியோட அபிஷேகம் பாருங்க, இன்றைய திருச்சபையின் தேவை ஆவியோட வழுத்தல் பாருங்க. ஆகவேதான் பாருங்க, சிலர் வந்தது போல வாராங்க போறாங்க, என்னதான் பாடினாலும் உள்ள ஒரு உணர்வு இல்லை, என்னதான் செய்தியை கேட்டாலும் உள்ள, ஏன் தெரியுமா? அவர்களுக்குள்ள ஆவியின் நிரப்புதல் இல்லை, அவர்களுக்குள்ள ஆவியோட உணர்த்துதல் இல்லை, அவர்களுக்குள்ள ஆவியின் அபிஷேகம் இல்லை. உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவனுடைய ஆவியான வெறுப்பாராக இருந்தால், நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை என்று ஒருவன் ஒத்துக்கொள்ள கடவன், ஒத்துக்கொள்றவங்க மட்டுமல்ல, நாம் தேவ ஆவியானவருக்கு விட்டுக் கொடுக்கவர்களாகவும், தேவ ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்கவர்களாகவும், தேவ ஆவியான நடத்தப்படுவர்களாகவும், தேவ ஆவியான நிரப்பப்படுவர்களாக நாம் விருப்பமாக இருந்தா தான் நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஜெயம் கொள்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான்னு சொல்லி 7 சபைக்கும் ஆண்டவர் அனுப்பினார். நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, வெற்றி உள்ள ஒரு வாழ்வு வாழ்வு, தேவன நோக்கத்தை நிறைவேற்ற, தேவன சத்தியத்தின் படி வாழ, முழுக்க முழுக்க தேவை நமக்கு ஆவியின் வல்லமை பாருங்க. சோ ஆவியான பிரவாகம், ஆவியோட வல்லமை சபையில் நிரப்பும். எனக்கு தெரியும், there are some people, நமக்கு ஆவி நிறைவில்லை, ஆவி நிரப்புதல் இல்லை, ஆவிதான் உள்ள ஒரு உணர்வில்லை. ஆனா யாக்கோபு நிருப்பம் 4:5 உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாங்கிய உடையவராக இருக்க வேதவாக்கிய சொல்றது நீங்க அறியாமல் இருக்கிறீங்களா? நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தால் கிறிஸ்துவ குறித்த வைராக்கியம் எங்கே, சத்தியத்தின்படி வாழ்கிற வைராக்கியம் எங்கே? நமக்குள்ள தேவாவர் இருந்தால் ஆண்டவருக்காக ஏதாவது செய்து கொண்ட துடிப்பு இல்லாமல் உணர்வற்றவர்கள் போல, மரக்கட்டைகள் போல ஏன் நாம இருக்கணும் பாருங்க, ஏன் இருக்கணும் பாருங்க, ஏன் இருக்கணும். நமக்குள்ள ஆவியானவர் இருந்தார், நமக்குள்ள ஆவியானவர் நடத்தினார், நம்முடைய பாவங்களை நமக்கு கண்டித்து உணர்த்த மாட்டாரா இல்லையா? நமக்குள்ள ஆவியானவர் இருந்தார், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் வாஞ்சையும் தருவாரா தரமாட்டாரா இல்லையா? கிறிஸ்து மேல இருந்த அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போஸ்தலத்தின் அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த ஆவியானவர் தான் சபையை இயக்கணும். இவர் தான் என்னை இயக்கணும், உங்களை இயக்கணும். இவர் தான் நமக்கு போதிக்கணும், இவர் தான் நம்மை போஷிக்கணும். ஆகவே சபையிலே ஆவியானவரை குறித்த அறிவு பெருகப்படும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன். இன்றைக்கு பலருக்கு ஆவியானவரை குறித்த அறிவே இல்லை, பரிசுத்தாவில் நடக்கிற ஒரு ஒரு வாழ்வு இல்லை. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சோ நமக்குள்ள விடுதலை வர வேண்டுமாக இருந்தார், நமக்குள்ள இருக்க கட்டுகள் அவ்வளவு இருந்தார், நமக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்யணும். பாருங்க, ஒரு சின்ன தப்பை செஞ்சாலும், ஒரு சின்ன பாவத்தை செஞ்சாலும் உடனே நம்முடைய உள்ளத்துல ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங். வை? யூ நோ வை? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் அந்த உணர்வை தருகிறார் என்று சத்தியத்து முடியும். ஆனால் இன்றைக்கு சில தேவாட பிள்ளைகள் சில பாவங்களை செஞ்சாலும், சில பாவ காரியங்களை தொடர்ந்து நிலை கொண்டிருந்தாலும், சில பாவங்களில் தொடர்ச்சியாக இருந்தாலும், வாழ்க்கையில ஒரு திருப்பம் இல்லை, வாழ்வில் ஒரு உணர்வு இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. ஏன் தெரியுமா? நமக்குள்ள ஆவியோடைய அசைவு, நமக்குள்ள ஆவியோடைய கண்டித்து உணர்ப்பு, நமக்குள்ள ஆவியோடைய கிரியைகள் இல்லாதபடியால அப்படியே இருக்கிறோம். But we are singing, oh, we may be pray, or we can do something, but I don't mention about the Nadakuri Sunavarele. Namaka Tevai, Amyade, Barinadatal. அந்த இறைச்சல் சபையிலே கேட்கப்படட்டும், அந்த பெருமலை இறைச்சல் சபையிலே கேட்கப்படட்டும், அந்த முசுக்கொட்டை செடியின் நுனிகளிலே சென்ற அந்த ஆவியோட இறைச்சல் ஆண்டோட சேகர் சபையிலே நடக்கட்டும். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஒரு இறைச்சல் உண்டான போது நடந்த சம்பவம் என்ன? அவர்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. ஆவியானவர் எல்லாவற்றையும் சேர்க்க வல்லவர். பாருங்க, இந்த ஆவியானவர் நம்மை கால் ஒன்றி நிக்க வைக்கிறவர். நம்மை மட்டுமல்ல, ஒரு சேனையாய் எலும்பு நிக்கிற சபை என்றா ஒரு சேனை தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, சபை என்றது ஒரு சேனை. இது ஆண்டவர் இயேசுவின் சேனை. இது அவனோ பட, இந்த பட போதுமா, இன்னொரு பட வேணுமா? சாத்தானை ஜெயிக்க இந்த பட போதுமே, இந்த பட இயேசு படன்னு சொல்லி பாடிட்டு போயிட்டார். என்ன கவனிங்க, இந்த படைக்கு முன்பாகத்தான் பிசாசு நடுங்கிறான். பாருங்க, இந்த படம் தான் பிசாசு தோற்கடிக்கிற சபை. இந்த படை தான் மீதியான சேனையை ஓட ஓட விரட்டுகிற சபை. ஆனா அந்தோ பரிதாபம், இந்த படையில இந்த சேனையில இருக்கிற சில யுத்த நமக்கு தேவை தேவ ஆவோடைய வல்லமை. அனிதின ஜபத்தில் ஆவியின் வல்லமைக்காக நாம மன்றாடும், அனிதின ஜபத்தில் ஆவியின் நிரப்புதலுக்காக மன்றாடும். தேவ ஆவியால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் பராக்கிரம சார். தேவ ஆவியினவர் தான் நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருவார். தேவ ஆவியர் தான் கத்தரி கொடுத்த வைராக. ஆனால் நமக்குள்ள ஒரு உணர்வு இல்லை. பட் நாம இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், நாம இன்னைக்கு உண்டா சார், இதான் ஒரு கட்டத்தில் பவுல் பார்க்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, ஆனா பரிசுத்தாபிஷேகம் பெறல. பிற்பாடு அவர் கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தாபின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகள் எல்லாம் பேசாண்டு வேதத்தில் நாம் பார்க்கிறோம். என்ன கருபான தேவோட பிள்ளைகளே, நமக்குள்ள தேவம் ஆவியோட தரப்பது தேவை, தேவம் ஆவியோட அபிஷேகம் தேவை. இந்த இறைச்சல், இந்த இணையற்ற இறைச்சல் ஆவியோட செயல்பாடு நம்மளை கால் ஊன்று நிக்க பண்ணும், ஒரு சேனையாக நிக்க பண்ணும். என்ன கவனிங்க, சபை ஒரு சேனை. சேனையில யுத்தத்தில் நிக்கிற சேனை எப்படிப்பட்ட டெடிகேட் பண்ணி இருப்பாங்க தெரியுமா? உயிரையே பணம் வச்சு நிக்கிறவன் தான் ஆவி. கையிலே ஆயுதம், நோக்கம் எதிரிகளை வீழ்த்துறது சேனை. இது தேவ சேனை. ஆண்டவர் இயேசுவின் படையில இருக்கிற யுத்த வீரனாம். விசுவாசின் கோட்டைகளை உடைத்து சத்துரு வல்லமைகளை தகர்க்க வேண்டிய தேவோட பிள்ளைகள். ஆனா இன்றோ ஆவியின் வல்லமை இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல் இன்றைக்கு நாம் சோர்ந்து போய் பதுங்கி தளர்ந்து போய் காலங்களை கரைஞ்சு போய்கொண்டே இருக்குது. நீங்க பேசுங்க, யார் இப்படிதான் இருப்பேன்? என்று நீங்க சொல்லுவீர்களா இருந்தால் இட் இஸ் அப் டு யூ. ஆனா ஒண்ணு சொல்றேன், அவர் பேசும் பொழுது நாம் கேளாதவர்கள் போல இருந்தால், நாம் கூப்பிடும் பொழுது அவரும் கேளாதவர் போல இருப்பார். பட் காட் லவ்ஸ் யூ. பட் தேவன் நம்மை நேசிக்கிறார், ஆண்டவர் நம்ம அன்பு கூறுற. அவைதான் தெரிஞ்செடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, தெரிந்து கொள்ளப்பட்ட படை, நாம் சரியாக நிற்கணும் பாருங்க, நிக்கணும் பாருங்க. தேவ ஆவியோட நிரப்புதலோடு, தேவ ஆவியின் அபிஷேகத்தோடு, தேவோட வல்லமோடு நின்று செயல்படுவோடைய தேவோடைய பிள்ளைகள் எங்கேயோ நம்முடைய இருதயத்தை பறி கொடுத்து சிட்டின்பங்களுக்கும் சீரழிந்து கொடுத்து கிடக்கிறது எவ்வளவு காலத்துக்கு? அவவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து அம்மோடு நிற்கிறது எவ்வளவு காலத்துக்கு? உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்து நம்முடைய காலத்தை போக்குறது எவ்வளவு காலத்து? கம் டு தட் ரைட் ட்ராக். அதை இதை சொல்லி சமாளிக்காத உடைய இருதயத்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் வெளியேறப்பட்டது, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களும் காலங்களும் கடந்து கொண்டு போயே இருக்கிறது, அதுக்கு முன்பாக நீ திருந்தி சரியான இடத்துக்கு வான்னு சொல்றேன். நமக்கு தேவை தேவ ஆவியோட நிரப்புதல். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து நிக்க, காலூண்டு நிக்க, சேரியாக நிக்க தேவை ஒரு தீக்க தரிசன வசனம். அந்த தீக்க தரிசன வசனத்தில்தான் ஆவியின் வல்லமை, ஆவியின் அபிஷேகம். ஆவியும் வசனமும், ஆவியும் வசனமும் தான் நம்மை உயிப்பிக்கிறது, உண்ட கட்டுறது. ஆவிதான் பாத பண்ண, ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெட்டி உண்டு. எஸ் நமக்கு ஆவியும் வசனமும் தான், ஆவியானவரும் தேவனுடைய வசனம் தான் நம்மை உயிப்பிக்கிறது, நம்மை ஊன்ற கட்டுகிறது. உலர்ந்த எலும்புகளாக இருந்தாலும் நம்மை காலூண்டு நீந்து ஒரு சேனையாக நிக்க வைக்கிறது இந்த ஆவியும் வசனமும் தான். ஆகவே என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியால நாம நிரப்பப்படணும், பரிசுத்தாவனுக்கு நாம இடம் கொடுக்கணும், ஆண்டவுடைய சேனையில நாம சேரணும். இது காலம், இது நேரம், ஏனோ தானோண்டு நாம இருந்துடாதபடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை காலத்தை குறித்து கவனமா இருப்போம். ஜெயப்படுமா? சாலியோடு சாட்டப்படுச்சு.